يعطي حياتي قرآن.
رحمن يا رحمن
ساعدني. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 10வது ஹலக்கா தொடரின் 6வது பாகம்.
املأ قلبي قرآن.
بسم الله الحمد لله الصلاة والسلام على رسول الله. السلام عليكم ورحمة الله وبركاته sisters. إمام نووي 40 ஹதீஸ்கள் தொடரின் ஊடாக இன்றும் நாங்கள் இணைந்து கொள்கின்றோம் அல்ஹம்துலில்லா. இதுவரைக்கும் அவருடைய தொடரில் வந்த முதல் 3 ஹதீஸ்களின் விளக்க உரையை நாங்கள் பார்த்திருந்தோம். இந்த பாட்காஸ்டில் நாங்கள் பார்க்க போகிறது அவருடைய 4வது ஹதீஸின் விளக்க உரையை. இந்த ஹதீஸை எங்களுக்காக அறிவித்திருக்கிறவர் வந்து அப்துல்லா இப்னு மசூத். அவர் சொன்ன விஷயம் உண்மையே பேசக்கூடிய நம்பிக்கைக்குரிய எங்களுடைய இறுதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய தாயின் கருவில் திரவத்துளி வடிவில் 40 நாட்களில் ஒருங்கிணைக்கப்படுவீர். பின்பு அது இன்னும் ஒரு 40 நாளில் ஒட்டி கொண்டிருக்கும் அமைப்பில் இருக்கும். மீண்டும் ஒரு முறை இன்னும் ஒரு 40 நாளுக்கு சப்பப்பட்ட கட்டி போல இருக்கும். இந்த கட்டத்தில் வானவர் அனுப்பப்படுவார். அவர் அதன் மேல் ரூஹை ஊதுவார். இந்த ஹதீஸ் ஒரு நீளமான ஹதீஸ். இந்த ஹதீஸ் இன்னும் முடிவடையலை. நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னால் கொஞ்ச ஹதீஸை உங்களுக்கு சொல்லிட்டு அதனுடைய ஒரு சின்ன விளக்கத்தை தந்துட்டு அதன் பிறகு மீதி ஹதீஸை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த ஹதீஸில் இன்னும் பல விஷயங்கள் வர்றதுக்கு இருக்கின்றன. அதை நாங்கள் இன்னும் பார்க்கலை. நாங்கள் முதலாவது பார்த்த இந்த விஷயத்தில் நாங்கள் பார்க்குறோம், முதல் 40 நாளில் திரவத்துளி வடிவிலும், இரண்டாவது 40 நாளில் ஒட்டி கொண்டிருக்கும் அமைப்பிலையும், மூன்றாவது வரக்கூடிய 40 நாட்களில் சப்பப்பட்ட கட்டி போலையும், எங்களுடைய உயிரியல் மாற்றங்கள் எங்களுடைய தாயின் கருவில் எந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த 120 நாட்களும் முடிந்த உடனே வானவர் அனுப்பப்படுகின்றார். அவர் ரூஹை வந்து ஊதுகின்றார். இவ்வளவுத்தடையும் முதல் ஆரம்ப விளக்கத்தை நாங்கள் பார்க்கலாம். இந்த ஹதீஸை பொறுத்தளவில் இதை விஞ்ஞானிகளும் விஞ்ஞானத்துறையில் இருக்கிறவங்களும் ரொம்பவே பரவலாக யூஸ் பண்ணுற ஒரு ஹதீஸ் இது. காரணம் என்னன்னு சொன்னால், எத்தனையோ வருடங்களுக்கு முன்னால் கருப்பையில் வளரக்கூடிய சிசுவின் உயிரியல் கட்டமைப்பை ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப அழகாகவும் எடுத்துரைக்கும் ஒரு அழகான ஒரு ஹதீஸ் இது. இந்த ஹதீஸை வந்து இஸ்லாத்தினுடைய உண்மைத்தன்மையை ப்ரூஃப் பண்ணுறதுக்காக நிறைய பேர் பேசுவாங்க, எடுத்து பேசுவாங்க. இந்த ஹலக்கால நாங்கள் பார்க்க போகிறது அதனுடைய விஞ்ஞான விளக்கத்தையோ அல்லது உயிரியல் விளக்கத்தையோ அல்ல. மாறாக நாங்கள் பார்க்க போகிற விஷயம் என்னென்னு சொன்னால் அதனுடைய ஆன்மீக விளக்கத்தை. ஸோ அதுலேயும் நாங்கள் பார்க்க போகிறது மிகவும் அடிப்படையான எங்களுக்கு தேவையான ஒரு நினைவூட்டலை மட்டும்தான் நாங்கள் பார்க்க போகின்றோம். இந்த ஹதீஸினுடைய விளக்க உரை சகோதரிகளை, நீங்கள் அந்த விளக்க உரைகளை நீங்கள் எடுத்து பார்த்தாலே தெரியும், இந்த ஹதீஸை பல மாதிரி விளங்கப்படுத்துவாங்க, ஆழமாக விளங்கப்படுத்துவாங்க. நாங்கள் அந்த அளவு ஆழமாக போகாவிட்டாலும் ஓரளவுக்கு நாங்கள் இன்ஷால்லாஹ் பார்க்க போகின்றோம். எனவே 120 நாட்கள் கடந்த உடனே வானவர் அனுப்பப்படுகின்றார். அவர் ரூஹை வந்து ஊதுகின்றார். அப்ப வானவர் வந்து ஊதுற ரூஹ் அப்படின்னு சொன்னா என்னன்னு கேட்டா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரூஹுக்கு வரை விளக்கணும் கொடுத்திருக்கின்றான். ரூஹ் என்றால் என்ன அப்படின்றத பத்தி உங்களுக்கே தெரியும். சைக்காலஜியில சரி அல்லது வேற வேற சயின்ஸ் ஸ்ட்ரீம்ஸ்ல சரி, நீங்க ரூஹ் அப்படின்னு சொன்னா என்னன்னு கேட்டா பலரும் பலவிதமான பதில சொல்லுவாங்க. சில ஸ்டடிஸ்ல நீங்க பார்க்கலாம் ரூஹ் பற்றின ஒரு தெளிவான ஆதாரம் இல்லை என்ற காரணத்தினால இந்த வருடத்தில் கூட, அதாவது 2020 வருடத்துல நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம், இந்த வருடத்துல கூட விஞ்ஞானிகள் ஆராய்ச்சியில ஈடுபட்டிருக்கிறாங்கன்னு தான் சொல்லுவாங்களே தவிர இதுதான் பதில் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரூஹ் என்றால் என்ன அப்படின்றத பத்தி சொல்ற ஒரு வசனம் இருக்கின்றது. குர்ஆன்ல 17வது சூராவின் 85வது வசனத்தை நீங்க எடுத்து பாருங்க. அதுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான், உம்மிடம் ரூஹை பற்றி அவர்கள் கேட்கின்றார்கள். ரூஹ் இறைவனுடைய கட்டளையிலிருந்தே உண்டானது, இன்னும் ஞானத்திலிருந்து உங்களுக்கு அளிக்கப்பட்டது மிகச் சொற்பமே அன்றி வேறில்லை என கூறுவீராக. எனவே இவ்வளவுல நாங்கள் முக்கியமாக விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், ரூஹை பற்றினா ஒரு குறிப்பிட்ட அறிவு தான் எங்களுக்கு இருக்கின்றது. ரூஹ் அப்படின்னு சொன்னால் என்ன, அது எந்த வடிவில் உடம்புல எந்த இடத்துல இருக்கின்றது, அது என்ன கலர் என்ன ஷேப்ன்றதை தேடுற தொழில் வந்து எங்களுக்கு இல்லை, அந்த தேவையும் எங்களுக்கு இல்லை. ஏற்கனவே நாங்கள் இஸ்லாத்தின் அடிப்படைகளை விளங்கப்படுத்தின ஹதீஸ் விளக்க உரைகளை பார்த்துருக்குறோம். ஈமானின் இஸ்லாத்தின் ஒரு முக்கிய பகுதி என்ன அப்படின்னு சொன்னால் கைபை நம்புறது, அதாவது மறைவான விஷயங்களை நம்புறது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாத்தையும் எங்களுக்கு 100% காட்டி தரவில்லை. சில விஷயங்களை மறைத்து வைத்திருக்கிறான், சில விஷயங்களை எங்களுக்கு குறிப்பிட்ட அறிவை தான் தந்திருக்கிறான். எங்களுக்கு தந்த அறிவு அல்ஹம்துலில்லாஹ் போதுமானது, எங்களுக்கு தேவையானது, எங்களுக்கு வழிகாட்டலுக்கு எங்களுடைய இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையானது. அந்த அளவு அறிவும் எங்களுக்கு ரூஹை பற்றியிருந்தால் போதும். எனவே ரூஹ் அப்படின்ற என்ன அப்படின்றத பற்றின குதர்க்கங்களும் விவாதங்களும் தேவையற்ற கேள்விகளும் எங்களுக்குள்ள எழுந்துவிடக்கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்ன விஷயம், ஞானத்திலிருந்து உங்களுக்கு அளிக்கப்பட்டது மிகச் சொற்பமாகும். எனவே எங்களுக்கு தெரிஞ்சது கொஞ்சம் தான், மீதி வந்து அல்லாஹு ஆலம், அல்லாஹுவே மிக்க அறிந்தவன். எனவே இந்த ரூஹ வானவர் ஊதின உடனே அல்லாஹ் சொல்லுவானாம், அந்த கருவின் மீது நான்கு கட்டளைகளை நீங்கள் ஏற்படுத்துங்கள். அதாவது அந்த கருவை பற்றின நான்கு முடிவுகளை நீங்க அந்த கருவின் மீது ஏற்படுத்துங்கள். அந்த நான்கு கட்டளைகள் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த கருவினுடைய ரிஸ்க் என்ன, அதனுடைய ஆயுள் காலம் என்ன, மூன்றாவது அதனுடைய செயல்கள் என்ன, அதாவது நன்மையான செயல்களா தீமையான செயல்களா, நான்காவது இவர் சுவர்க்கவாதியா நரகவாதியா. இன்னும் இந்த ஹதீஸ் முடியலை, நாங்கள் இவ்வளத்துல ஒரு போஸ்ட் பண்ணி இதனுடைய விளக்கத்தை பார்த்துட்டு இன்ஷால்லா மீதி ஹதீஸை பார்க்கலாம். இவ்வளோ தூரம் நாங்கள் பார்த்தது என்ன, மூன்று உயிரியல் படிகளை தாண்டி நாங்கள் வளர்ந்து வர்ற நேரம், வானவர் அனுப்பப்படுகின்றார், ரூஹ் ஊதப்படுகின்றது, அதனுடன் நான்கு கட்டளைகள் பிறப்பிக்கப்படுகின்றன. இந்த நான்கு கட்டளைகளையும் நாங்கள் இப்போ ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க போகிறோம். ஓகே, அப்போ இதில் முதலாவது கட்டளை என்ன, அதனுடைய ரிஸ்க் எழுதப்படும். ரிஸ்க்னு சொல்கிறது, நாங்கள் ரிஸ்க்னு சொன்ன உடனே எங்களுக்கு படுறது சாப்பாடு தண்ணி. ஆனால் ரிஸ்க்னு சொல்கிறது சாப்பாடு தண்ணி மட்டும் இல்லை, மாறாக நாங்கள் சுவாசிக்கிற காற்றாக இருக்கலாம், எங்களுடைய குடும்பங்களில் வரக்கூடிய உறவுகளாக இருக்கலாம், தாய் தந்தையர்களாக இருக்கலாம், எங்கள் கணவன் மனைவிமார்களாக இருக்கலாம், எங்களுக்கு வழங்கப்படுகின்ற குழந்தைகளாக இருக்கலாம், நாங்கள் சேர்ந்து கொள்ளும் நண்பர்களாக இருக்கலாம், நாங்கள் வாழக்கூடிய சூழலாக இருக்கலாம், எங்களுக்கு இருக்கக்கூடிய வாகனங்களாக இருக்கலாம், அது மட்டும் இல்லை எங்களோட உடம்பில் இருக்கக்கூடிய தேகாரோக்கியமாக இருக்கலாம், எங்களுடைய நிம்மதியாக இருக்கலாம், இது எல்லாமே ரிஸ்க் தான். உங்களுக்கு வாழ்கிறதுக்கு எது எதெல்லாம் தேவையோ, எது எதுலெல்லாம் நீங்கள் வந்து தங்கி வாழ்கிறீங்களோ, அது அவ்வளவுமே ரிஸ்க் தான். இது தான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்றான். நீங்கள் 13வது சூராவின் 26வது வசனத்தை எடுத்து பாருங்க, அதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்ற ஒரு விஷயம், அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு இந்த அவ்வளோ ரிஸ்கையும் விசாலமாக்கி கொடுக்கின்றான், தான் நாடியவர்களுக்கு கொஞ்சம் அளந்து அளந்து தான் கொடுப்பான், எனினும் அவர்கள் இவ்வுலக வாழ்க்கையில் மகிழ்ச்சி அடைகின்றார்கள். இவ்வுலக வாழ்க்கையோ மறுமைக்கு ஒப்பிடாமல் மிகவும் அற்பமே அன்றி வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு அல்லாஹ் அந்த குர்ஆன் வசனத்தில் சொல்கின்றான். ஸோ அடிப்படையில் நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், எங்களுக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் ஏற்கனவே எங்களுக்காக எழுதப்பட்டு விட்டன. எங்களுக்கான ஒரு விஷயத்தை யாரும் அப்படி சாதாரணமாக வந்து அப்படியே பறிச்சுட்டு போய்விட முடியாது. எனவே எப்போ எந்த பிரச்சனை நடந்தாலும், நாங்கள் என்ன விஷயத்தை இழந்தாலும், எந்த விஷயத்தை அடைந்தாலும், நாங்கள் அல்ஹம்துலில்லான்னு நிம்மதியாக சொல்லணும். இந்த உறுதியான, இந்த கதிரில் இருக்கக்கூடிய இந்த உறுதியான நம்பிக்கை எங்களுக்குள்ள இருக்கணும். எனக்குரியது விதிக்கப்பட்டு விட்டது என்று விட்டால் என்னுடையது என்னுடையது தான். இன்னொரு ஆள் வந்து அதை அப்படியே பறிச்சுட்டு எனக்கு தெரியாமல் அப்படியே ஒழிச்சு களவெடுத்துட்டெல்லாம் போக முடியாது. எனக்கானது எனக்கு இருக்கின்றது, அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்காக தந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா முஸ்லிமாக்கள் என்ற ரீதியில நாங்க எப்பவுமே அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லிக்கணும். இப்ப நாங்க அடுத்த விஷயத்துக்கு வருவோம். அந்த வானவர் வந்து பிறப்பிக்கிற இரண்டாவது கட்டளை என்னது, ஆயுள் காலம் எவ்வளவு. இந்த உலக வாழ்க்கையை பற்றி நாங்கள் சொல்லவே தேவையில்லை, அது வந்து ஒரு விசித்திரமான வாழ்க்கை. அதில் வந்து கருவில் உருவாக்கப்பட்ட எல்லாருமே மரணத்தை சந்தித்தே ஆக வேண்டும். இதைத்தான் குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான். எல்லாருக்குமே பரவலாக தெரிஞ்ச குர்ஆனிக் வசனம் என்னது, குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் நிச்சயமாக மரணத்தை சுகித்தே ஆக வேண்டும். ஸோ எனக்கோ உங்களுக்கோ யாருக்குமோ இந்த மரணத்தை விட்டு தப்பி செல்ல முடியவே முடியாது. நீங்கள் பிறந்து விட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது உங்களுடைய மரணத்துக்கான பயணமே தவிர வேறு எதுவும் இல்லை. எனவே மரணத்துக்கு வந்து நீங்கள் பார்க்கலாம், ஒரு வயது அல்லது ஆணா பெண்ணா இந்த மாதிரியான விஷயங்கள், ஏழையா பணக்காரனான்ற விஷயத்த மரணம் பார்க்குறதே இல்லை. கருவில் உருவான குழந்தை பிறந்த வாரத்துக்கு முன்னாலேயே மரணித்து போகிறத நாங்கள் பார்த்துருக்குறோம். புதிதாக பிறந்த குழந்தை பிறந்த உடனேயே மௌத்தாகி போகிறதையும் நாங்கள் பார்த்துருக்குறோம். அதே மாதிரி சின்ன வயசில் உள்ளவங்க அப்படியே மரணிக்கிறதையும் பார்த்துருக்குறோம். இளைஞர்கள் யுவதிகள் மரணித்து போவதை பார்த்துருக்குறோம். வயது போன வயோதிபர்கள் மரணிக்கிறதையும் பார்த்துருக்குறோம். இந்த மாதிரி வயது அல்லது இனம் மொழி அல்லது உங்களுடைய என்ன சொல்கிற நீங்கள் பணக்காரரா ஏழையா இதை எல்லாத்தையும் தாண்டி உங்களை வந்து அணைத்து கொள்கிற ஒரு விஷயந்தான் மரணம். இந்த மரணத்துக்காக தான் நாங்கள் இவ்வளோ தூரம் போராடுறோம். என்ன சொன்னால் இந்த மரணம் வந்துவிட்டாலே எங்களுடைய மறுமைக்கான பயணமும் ஆரம்பிக்கின்றது. எனவே அந்த மரணத்தை பயந்து தான் நாங்கள் எல்லாரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் எல்லாருக்கும் மிகவும் இலகுவான, அவன் விரும்பத்தக்க ஒரு அழகான முடிவை எங்களுக்காக தர வேண்டும் என்ற துவாவையும் நாங்கள் இந்த இடத்தில் செய்து கொள்கின்றோம். சொல்ல வர விஷயம் என்னன்னு சொன்னால், நீங்கள் எவ்வளோ காலம் வாழ போகிறீங்க அப்படின்றதையும் அந்த இடத்திலேயே உங்களுக்காக தீர்மானம் எழுதப்பட்டு விடுகின்றது. எனவே நாங்கள் முக்கியமாக மனதில் வச்சுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா நிசாவின் 78வது வசனத்தில் சொல்கிற மாதிரி, நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களை வந்து மரணம் அடைந்தே தீரும். நீங்கள் ரொம்ப உறுதியாக கட்டப்பட்ட பெரிய பெரிய பில்டிங்ஸில் கோட்டைகளில் வாழ்ந்தாலும் மரணம் உங்களை வந்து அடையவே போகுது. நீங்கள் எவ்வளோதான் தப்பி பறைச்சாலும் மரணிப்பது உங்களுக்கு நிச்சயமாகிவிட்டது. எனவே நாங்கள் அந்த ஒரு விஷயத்தை மனதில் எடுத்துக்கொள்ளணும். அந்த வரிசையில் மூன்றாவதாக அந்த மாணவர் எழுதுகிற கட்டளை என்னது? அதாவது அவர் நற்செயல்கள் செய்வாரா அல்லது தீமையான விஷயங்கள் செய்வாரா? இந்த இடத்துல பலருக்கும் வரக்கூடிய க்வெஸ்சன் தான், நாங்கள் பிறக்கிறதுக்கு முன்னால் கருவில் வச்சே நாங்கள் நல்லது செய்வோமா அல்லது தீயது செய்வோமான்றதெல்லாம் எழுதிட்டானேன்னு சொன்னால் நாங்கள் என்னத்துக்கு இங்கே வந்து நன்மை தீமை செய்யணும்? அதான் அல்லாஹ் ஏற்கனவே எழுதிட்டானேன்னு நாங்கள் யோசிக்கிறதுல தப்பில்லை. ஏன்னா இது எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு கேள்வி. இந்த கேள்வி வாரத்துக்குரிய முக்கிய காரணம் என்னன்னு சொன்னால் கதிரை பற்றின ஒரு சரியான விளக்கம் இன்மை. அதுதான் காரணம். ஒரு ஒழுங்கான விளக்கம் உண்டு, இந்த கதிரை பற்றி இல்லாமல் இருக்கிறதுனால தான் இப்படியான கேள்விகள் எங்களுக்குள்ளே வருது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கிற விஷயம் 57வது சூராவின் 22வது வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம். பூமியிலோ அல்லது உங்களிலோ சம்பவிக்கின்ற எந்த சம்பவமும் அதனை நாம் உண்டாவதற்கு முன்னரே ஏட்டில் பதிவிடாமல் இல்லை. நிச்சயமாக அது அல்லாஹ்வுக்கு மிக எளிதானதாகும். அது மட்டும் இல்லை, பல அஹாதீஸ்களையும் நாங்கள் பார்க்க முடியும். அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல இடங்களில் சொன்ன விஷயம் என்னன்னு சொன்னால், நாங்கள் படைக்கப்படுறதுக்கு முன்னாலேயே என்னென்ன விஷயம் எப்படி எப்படியெல்லாம் எங்கெங்கெல்லாம் நடக்குன்றதை அல்லாஹ் எழுதிட்டான் அப்படின்றது எங்களுக்கு பரவலாகவே ஹதீஸ்களில் கிடைக்கப்பெற்ற விஷயம். அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால், மனிதர்கள் என்ற ரீதியில் எங்களுக்கு வந்து சுதந்திரம் தரப்பட்டிருக்கின்றது நல்லது செய்யறதுக்கும் தீயது செய்யறதுக்கும். நான் விரும்பினா எனக்கு நல்லது செய்ய முடியும், நான் விரும்பினா எனக்கு தீமையான விஷயங்கள் செய்யறதுக்கும் முடியும். மலாய்க்காமார் மாதிரி இல்லை நாங்கள். அதாவது மலாய்க்காமார்கள் வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு விஷயத்தை சொன்னா மறுபேச்சுக்கு இடமில்லை, அதை அப்படியே செய்வாங்க. ஆனா நாங்கள் அந்த மாதிரி படைக்கப்படலை. எங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொஞ்சம் நின்று இது எனக்கு விருப்பமா அல்லது அல்லாஹ் சொன்னதை நான் செய்ய போகிறேனா அல்லது நான் விரும்புகிறத நான் செய்ய போகிறேனான்ற ஒரு சுதந்திரத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்திருக்கிறான். இந்த சுதந்திரத்தை நாங்கள் சரியாகவும் பாவித்து கொள்ள வேண்டும். இந்த ரெண்டு விஷயத்துக்குள்ளாலையும் நாங்கள் எப்படி இதை விளங்கி எடுக்கிறது, இந்த கதிரை நாங்கள் எப்படி விளங்கி எடுக்கிறதுன்னு சொன்னால், ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இதுக்கு பலவிதமான என்ன சொல்கிறது உதாரணங்களை வந்து பலரும் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. ஆனால் எல்லாத்த விடவும் அடிப்படையாக நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டிய ஒரே ஒரு விஷயந்தான் இருக்கின்றது. அது என்ன அப்படின்னு சொன்னால், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ரூஹ் விஷயத்தில் சொன்ன மாதிரி பல விஷயங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி காட்டலை. இது இப்படித்தான் அது அப்படித்தான்னு சொல்லி எங்களுக்கு எல்லாத்துலேயுமே ஒரு மொத்த அறிவையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தரலை. ஒரு சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன, அந்த சொல்லப்பட்ட விஷயங்கள் மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். ஆனால் எங்களுக்கு இன்னொரு விஷயம் கட்டாயமாக தெரியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, நாங்கள் வந்து அஸ்மாவுல் ஹுஸ்னால கூட பார்த்துருந்தோம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீதியானவன், அவனை மாதிரி நீதியானவன் வேற யாருமே இல்லை, அவன்தான் நீதியாளர்களுக்கு எல்லாம் நீதியாளன். அந்த மாதிரியான நீதியாளன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அதே மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரொம்ப இரக்க குணமுடையவன். எவ்வளவு தூரத்துக்குன்னு சொன்னால், எங்களுடைய பெற்ற தாய்களை விட எங்களுடன் இரக்கமுடையவன். எனவே அந்த இரக்கமானவனும் அந்த நீதியாளனும் ஒரு நாளும் எங்களுக்கு அநியாயம் செய்ய மாட்டான். இந்த மாதிரியான கேள்விகள் வரும். அந்த டைமில் நாங்கள் எங்களுக்கு சொல்லிக்கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் அதுதான். அல்லாஹ் குர்ஆன்லையும் சொல்கின்றான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பல ஹதீஸ்லையும் சொன்ன விஷயம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீதியாளன், அவன் யாருக்கும் அநீதி செய்ய மாட்டான். அப்போ நாங்கள் அந்த மாதிரி நினைக்கிறதே ரொம்ப தப்பு என்னை பொறுத்த வரைக்கும். காரணம் என்னன்னு சொன்னால், கதிரில் எல்லா விஷயமுமே எங்களுக்கு கிளியராக ஒரு 100% தெரியணும் அப்படின்னு சொல்லி இல்லை. பல விஷயங்கள் இப்போ நாங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவையே கண்ணால் பார்க்குறோம் இல்லை, ஆனால் நாங்கள் அவனை நம்புகிறோம், அவனுக்கு நாங்கள் வழிபடுறோம், அவனுக்கு நாங்கள் வணக்க வழிபாடுகளை செய்கிறோம், அவனை நம்பி நாங்கள் அவனுக்கிட்ட கையேந்து துவா கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். எனவே ஈமானில் நாங்கள் பார்த்தது நினைவிருக்கும், பழைய ஹதீஸில் ஈமானில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், கதிரில் நல்லது தீமை எது நடந்தாலும் அது அல்லாஹ் மூலம் நடக்கிறது அப்படின்றத நாங்கள் ரொம்ப உறுதியாக நம்ப வேண்டும். சில விஷயங்கள் எங்களுக்கு இப்பொழுதைக்கு தெரியாமல் இருந்தாலும் அல்ஹம்துலில்லா நாங்கள் எதை கேட்டோமோ நாங்கள் அதை வந்து வழிபடுகின்றோம். சமயனா வாதானா, இந்த ஹலக்காவினுடைய பெயர் கூட வீஹியான் வியோபே, அதாவது குரானில் வரக்கூடிய ஒரு விஷயம் இது. நாங்கள் எங்களுக்கு அறிவுக்கு விளங்கினாலும் விளங்காட்டியும், யா அல்லாஹ் நீ ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டாய் என்றால், உன்னுடைய தூதர் ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டார் என்றால், நாங்கள் அதை கேட்டோம், நாங்கள் அதை பின்பற்றுகின்றோம் அப்படின்ற உறுதியான முஸ்லிமாக்களாக நாங்கள் இருக்க வேண்டும். எனவே நாங்கள் செய்யக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், எங்களால் முடிஞ்ச அளவு நல்லதை செஞ்சு எப்பவுமே தீய விஷயங்கள்லேருந்து நாங்கள் விலகி நடந்து கொள்ள வேண்டும். அந்த வரிசையில் அல்லாஹ் வானவருக்கு பிறப்பிக்க சொன்ன நான்காவது விஷயம் என்னது? இந்த கருவில் இருக்கக்கூடிய இந்த கருவானது சொர்க்கவாதியா அல்லது நரகவாதியா? எங்களுடைய உலக வாழ்க்கை மட்டுமில்ல, மரணம் எப்போ வரும்னு கூட அதில் எழுதப்படுது. அதே நேரம் மரணித்த பிறகு நீங்கள் சொர்க்கத்துக்கு போகிறீங்களா அல்லது நரகத்துக்கு போகிறீங்களான்றதையும் அங்கே வந்து எழுதப்படுது. இன்னும் அந்த ஹதீஸ் முடியவில்லை சகோதரிகளே. அந்த ஹதீஸில் வந்து தொடர்ந்து வர்ற விஷயம் என்னன்னு சொன்னால், அதனுடன் தொடர்ந்து அவர் சொல்கின்றார், அல்லாஹ் மீது ஆணையாக உங்களில் ஒருவர் நற்செயல் புரிந்து கொண்டே செல்வார், எந்த அளவிற்கென்றால் அவருக்கும் ஸ்வர்க்கத்திற்கும் இடையில் ஒரு முழம் தூரம்தான் இருக்கும், அதற்குள் அவரின் விதி அவரை முந்திக்கொள்ளும், அவர் நரகவாசிகளின் செயலை செய்து விடுவார், அதன் விளைவாக நரகம் புகுந்து விடுவார். அதே நேரம் உங்களில் ஒருவர் தீய செயல்கள், ரொம்ப தீமையான விஷயங்கள் செய்து கொண்டே போவார், எந்த அளவுக்குன்னு சொன்னால் அவருக்கும் நரகத்துக்கும் இடையில ஒரே ஒரு முழம் தூரம் தான் இருக்கும், அந்த நிலையில அந்த விதி அவரை முந்திக்கொண்டு அதனால் அவர் சொர்க்கவாசிகளின் செயலை செய்வார், அதன் காரணத்தால் அவர் சொர்க்கம் புகுவார். இதனோட இந்த ஹதீஸ் அறிவிப்பு முடிகின்றது. நாங்கள் கடைசியாக பார்த்த விஷயம் என்னன்னு சொன்னால், சுருக்கமாக சொல்கிறேன்னு சொன்னால், பார்க்கறதுக்கு மாஷா அல்லாஹ் தொழுகிறார், ஓதுறார், தீய விஷயங்கள்லேருந்து விலகி இருக்கிறார்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதர், அப்படியே அவருடைய கடைசி நிமிஷம் நெருங்குற நேரம், அதாவது மரணம் நெருங்குற நேரம், அவர் நரகவாதிகளின் செயல்களை தீமையை செஞ்சு அப்படியே நரகத்துக்கு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி கெட்ட விஷயங்கள் செய்கிறதுக்கே பேர் போன ஒரு மனிதர், தீமைகள் பாவங்கள் செய்து குவிந்து கொண்டே வருகின்ற ஒரு மனிதர், கடைசி நிமிஷம் வர்ற நேரம் ஒரு நல்ல காரியத்தை செய்து சோனத்தை அடைகிறது கூட சான்சஸ் இருக்கின்றது. எனவே நான் சொல்ல வர விஷயம் என்னன்னு சொன்னால், நாங்கள் வந்து நல்ல விஷயங்கள் தான் செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் எங்களுக்குள்ளே ஒரு கர்வம் வந்துடக்கூடாது. நான் வந்து இப்போ சேஃப் ஜோனில் வாழ்கிறேன், நான் வந்து என்னுடைய மரணம் எனக்கு ஈஸியாக நடக்க போகுது, நான் வந்து ஓதுறேன் தொழுகிறேன், மற்றவங்களை பாருங்கள் நான் எவ்வளோ நல்லம், அப்படியெல்லாம் நாங்கள் எங்களுக்குள்ளே கர்வத்தை ஏற்படுத்தி கொள்ளவும் கூடாது. மாறாக நாங்கள் தொடர்ந்து பாவங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இனிமேல் எனக்கு சான்ஸே இல்லை, அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா என்னை மன்னிக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லி ஷைத்தானிய விஸ்வாசுக்குள்ளே நாங்கள் வந்து விக்டிம்ஸ் ஆகவும் கூடாது. இந்த விஷயத்தை வந்து நீங்கள் எடுத்து பார்க்கலாம், குர்ஆன்லேயும் சரி ஹதீஸ்லேயும் சரி பரவலான நிறைய கதைகள் இருக்கின்றன, நிறைய கதைகள் இருக்கின்றன, நிறைய சொல்லிட்டே போக முடியும். அதில் முக்கியமான ஒரு சில கதைகளை நான் உங்களுக்கு சொல்லி கொண்டு இன்ஷா அல்லாஹ் இந்த பாட்காஸ்ட்டை முடித்து கொள்ளலாம். அதில் முதலாவது கதை நான் உங்களுக்கு சொல்ல போகிறது அல் உசைரிம். அல் உசைரிம் அப்படின்னு சொல்லி ஒரு சஹாபா இருந்தார். அவர் வந்து உஹத் நடக்கும் நாள் வரும் வரைக்கும் முஸ்லீமாக இருக்கலை. உஹத் எந்த நாள் நடந்ததோ அந்த நாள் தான் அவர் இஸ்லாத்தை ஏற்றார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட உடனே அவர் உஹத் யுத்தத்தில் பங்கேற்றார். அந்த யுத்தத்தில் அவர் கொல்லப்படுகின்றார். அது மட்டும் இல்லை, அதன் காரணமாக அவர் ஒரு சுவர்க்கவாதி என்று அறிவிக்கப்படுகின்றார். சுபஹானல்லாஹ், இவ்விடத்தில் நாங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், ஒரு மனிதர் இஸ்லாத்தை ஏற்ற ஒரு தொழுகை கூட தொழாமல் அவங்க எப்படி சொர்க்கத்தை போய் சேர்ந்தாங்கன்னு பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு கதையும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். இதே மாதிரி தான் இன்னொரு போரில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்க்குறாங்க, ஒரு மனிதர் ரொம்ப வீரமாக, அதாவது வலது பக்கத்தில் இடது பக்கத்தில் மேலே கீழேன்னு பார்க்காம எல்லா பக்கத்துலேயும் வரக்கூடிய எதிரிகளை வெட்டி வீழ்த்தி ரொம்ப வீரமான ஒரு போராளியாக போரிட்டு கொண்டிருக்கிறார். அவரை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற விஷயம் என்னன்னு சொன்னால், இவர் ஒரு நரகவாதியாவார். சஹாபாக்களுக்கெல்லாம் ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயமாக போய்விட்டது. அப்போ அதில் ஒரு சஹாபா என்ன செய்கிறார், அவர் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போய் அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்க்க போகிறார். ஐயோ, இவ்வளோ அல்லாவுக்காகன்னு சொல்லி போராடுற ஒரு மனிதர் எப்படி நரகவாதியாக முடியும்னு சொல்லி அவர் அப்படியே பார்க்குறார். பார்க்குற நேரம் அப்போ தான் விளங்குது, அவர் போராடின போராட்டத்தில் அவர் உடம்பு முழுக்க முழுக்க காயங்களும் ரத்தம் பீரிட்டு பாய்ந்து கொண்டு ரொம்பவே அவர் வலியில் துடித்து கொண்டிருக்கிற நேரம், அந்த வலியை தாங்க முடியாமல் அவரை அவரே மாய்த்து கொள்கிறார், அதாவது தற்கொலை செய்து கொண்டார். உங்களுக்கு தெரியும், தற்கொலை செய்து கொள்வது சுபஹானல்லாஹ் இஸ்லாத்தில் வந்து தடுக்கப்பட்ட ஒரு விஷயம், அது நரகத்துக்கு டைரக்டாக எடுத்து செல்லக்கூடிய ஒரு விஷயம். எனவே அந்த மாதிரி அவர் அந்த வலி தாங்க முடியாமல் தற்கொலை செய்து கொண்டதின் காரணமாக அவர் நரகத்தையும் அடைகின்றார். ஸோ இதைத்தான் இந்த ஹதீஸினுடைய கடைசி பகுதி விளங்கப்படுத்துகின்றது. எனவே எங்களுக்கு முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், நாங்கள் எப்போவுமே அல்லாஹ்வை சார்ந்து அல்லாஹ் மேலே நல்ல ஹோப்பை வச்சு, அல்லாஹ் எங்களுக்கு எப்போவுமே உதவுவான், அல்லாஹ் எப்போவுமே நீதியாளன் அப்படின்னு சொல்கிற அந்த உறுதியான நம்பிக்கையை வச்சு எங்களுடைய வாழ்க்கை பயணத்தை நாங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா எங்களுக்கும் உங்களுக்கும் நல்ல முடிவுகளை தருவானாக, அவன் எங்களையும் உங்களையும் சுவன பதிகளில் சேர்த்து வைப்பானாக என்ற துவாவுடன் இந்த பாட்காஸ்ட்டை நாங்கள் முடித்துக் கொள்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் அடுத்த ஹதீஸின் விளக்க உரையுடன் உங்களை சந்திக்கும் நோக்கத்துடன் உங்களிடமிருந்து சலாம் சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.